எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீங்க இல்லாவிட்டால் இந்த ஆராதனையிலே ஒன்றும் இல்லை. நீங்கள் வராவிட்டால் இந்த ஆராதனை வெறும் சத்தமாக இருக்குமான்னு. ஆனால் நீங்கள் எங்களை நினைத்து வந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயு 4:4 வசனத்தில் இருந்து எங்கள் வாசிப்போமா. ஹல்லேலூயா.
சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுடனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீட்டு தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாக தோற்சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக் கொண்டு வா.
வாழ்க்கையை குறித்து நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அல்லாவிட்டால் கற்றிருக்கிறோம் சொல்லி நமக்கு தெரியாது. எவ்வளவுக்கு அவனுடைய வாழ்வை குறித்து, அந்த மனிதனுடைய ஊழியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்வின் முடிவிலே வந்து சொன்ன வார்த்தைகள் அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்வின் முடிவு ஒரு கொலையில் முடிகிறது. அவருடைய கழுத்து வெட்டி எடுக்கப்படுகிற ஒரு 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 நிலைமையிலே அவன் சொல்லுகிற வார்த்தைகள் நம் வாழ்வுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு சரியான விதத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக வாழ்ந்தான் என்பதற்கு அவனுடைய வாழ்வின் நடைமுறைகள் நமக்கு அவைகளை காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு எதுக்கும் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. ஏனெனில் அவன் தலை வெட்டப்படுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய நடத்தைகள்லே, அவனுடைய நிருபங்கள்லே, அவன் எழுதுகிற எல்லா காரியத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாமட்டால் மற்றவர்களுக்கு அவன் எழுதி கொடுத்த சில வார்த்தைகளும் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை என் உள்ளத்திலே தவண்டு இருக்கிறவைகளை மாத்திரம் இந்த நாளிலே முன்வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பெரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சாவதற்கு முன்பதாக, கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக, கழுத்து வெட்டப்படுவதற்கு முன்பதாக அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், நான் நல்லொரு போராட்டத்தை போராடி முடித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சோ, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்த்தா, அவருடைய ஓட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அவர் சொல்லுகிற மாதிரி ஒரு நல்லொரு போராட்டம், ஒரு நல்லொரு வாழ்க்கையாக இருந்ததா? அவருடைய வாழ்க்கையின் நடைமுறைகளும், அவருடைய ஊழியத்தின் நடைமுறைகளும், நான் பேசுவது இன்றைக்கு ஒரு ஓட்டத்தை குறித்தோ ஒரு பந்தயத்தை குறித்தோ நான் பேசவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை கொஞ்சம் கிளறி பார்ப்பது நமக்கு நல்லதல்லவா? ஆகையினால் மனுஷன் முடிவிலே, நான் நல்லொரு போராட்டத்தை போராடி இருக்கிறேன், நல்லொரு வாழ்க்கை ஒன்றை நான் வாழ்ந்திருக்கிறேன், நல்லொரு ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன், இப்பொழுது நான் கண்ணை மூடுகிற பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற ஒரு தருணத்திலே அவருடைய கடைசி வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இவருடைய வாழ்நாட்களை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு விதத்தில் அவருடைய ஊழியம் நன்றாக இருந்தது, அற்புதங்கள் நடந்தது, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக தேவன் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அழைத்த அழைப்பிலே அவன் நின்று அவனுடைய பரம பந்திய பொருளுக்காக அவன் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கிற பொழுது இன்னும் ஒரு பக்கம் எப்படி இருக்கிறது? கஷ்டமும் வேதனையும் கண்ணீரும் கவலையும் சோதனைகளும் ஏமாற்றங்களும் நிறைந்த ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் முடிவில் என்ன சொல்லுகிறான் எனில், நான் நல்லொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், தேவனுக்கென்று நான் நன்றாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் அருமையாக இருந்தது என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை முடிக்கிறது ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய வாழ்விலே வாழ வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அது முக்கியமானது. ஆனால் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்விலே ஆச்சரியமானவைகள், அவருடைய வார்த்தைகள் சிலதை வாசிக்கிற பொழுது ரம்யமாக இருக்கிறது, வைராக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே அவைகளை குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே என்ன சொல்லுகிறார் வாசிங்க, சத்தியத்துக்கு செவியை விளக்கி,
சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
வாரும் வாசிங்க,
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று.
எனக்கு இதுல பிடித்த ஐந்தாவது வசனத்துல ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அப்போஸ்தலன் நடவடிக்கையிலே பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதன். இன்னைக்கு பவுலை குறித்து தெரியாத ஒரு மனிதர்கள் இந்த அதாவது கிறிஸ்தவ லோகத்திலே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தெரியும். அந்த மனிதன் கடைசி நாட்களிலே நமக்கு சொன்ன சில வார்த்தை என்னவெனில், நீங்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டும். இது என்ன போதனை? இது என்ன பிரசங்கம்? இது என்ன ஆலோசனை? இது என்ன வாக்கு? அவர் சொல்லுகிறார், நான் பட்டிருக்கிறேன், இயேசு பட்டிருக்கிறார், நானும் பட்டிருக்கேன்ப்பா, நீங்களும் தீங்கு அனுபவிங்க. விளங்குறதா? கடைசி நாள் வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. விளங்குறதா? ஆசீர்வதிப்பார்கள். கடைசி நாட்களிலே மரணத்தின் தருவாயிலே தங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்கள் ஆசீர்வதித்து சொத்துக்களை கொடுத்து கடந்து செல்வது பழைய ஏற்பாட்டிலே ஒரு முடி ஒரு 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 காரியமாக இருந்தது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடைசி நாட்களில் கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா? நீங்க தீங்கு அனுபவிங்க, நீங்க கஷ்டப்படணும், நீங்க நீங்க வேதனைப்படணும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டது? இது சரியானதா? நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி, தெளிவு இருக்க வேண்டும். எதை செய்கிறோம், எதை பேசுகிறோம், எதை நடத்துகிறோம் என்பதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களிலே நமக்கு எழுதி வைத்து விட்டு போகிறார். ஹல்லேலூயா. எதுக்கும் தெரியாமல் ஒன்று செய்து விடக்கூடாது, தெளிவில்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவித்து சுவிசேஷனுடைய வேலையை செய்து உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கொரிந்தியர் பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேதனையின் சோதனையின் நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பெண்ணுக்கு நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். அப்படியானால், அப்படி சோதிக்கப்பட்டும், அப்படி வேதனைப்படுத்தப்பட்டும், அப்படி கஷ்டப்படுத்தப்பட்டும், அவ்வளவு பிரச்சனைகள் அவருடைய வாழ்வில் சூழ்ந்திருந்தும் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்துல இருந்து விலகாத ஒரு மனிதனாக அவன் வேலை செய்து கடைசியிலே வந்து சொல்லுகிறான், மரணத்தருவாயிலே நான் நல்லொரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டு, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமா உள்ளதாக இருக்கிறதா? இதுவரைக்கும் நாம செய்தது எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? இதுவரைக்கும் நான் நடந்து கொண்டது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா என்று சொல்லி கேட்டு பார்த்தால் உங்கள் பதில் என்ன? அதை விடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று இன்று இந்த இரவிலே எங்கள் மரண நாட்கள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நாம் நல்லொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா? நாம் நல்லொரு ஊழியத்தை செய்திருக்கிறோமா? நாம் நல்லொரு நடத்தையிலே நடந்து வந்திருக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க முடியுமா? அல்லாவிட்டால் அலற சத்தத்தோடு நம்முடைய மரணத்தை நாம் அண்டிக் கொள்வோமா என்பதை தேவ பிள்ளைகள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். திட்டமும் தெளிவுமாக இதை குறித்து தெளிவிருக்க வேண்டும். இந்த மனிதன் மரண தருவாயிலே இருக்கிற தெளிவு ஆச்சரியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் மரண தருவாயிலே வைத்திருந்த தெளிவு இருக்கு பாருங்க.
அது ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. என்னவெனில், என்னவெனில், நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆறாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
நீ இப்பொழுதே பான பலியாக வாக்கு,
நான் இப்பொழுதே கொலை செய்யப்பட போகிறேன்,
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
அப்படி இருக்கட்டும். ரெண்டு காரியம் இதில் நடக்கிறது. ஒன்று, இப்பொழுது என்ன செய்கிறேன்னா சிறை சேதம் பண்ணப்பட போகிறேன், மரிக்க போகிறேன். தைரியம் ஒன்று இருக்கிறது பாருங்க. இந்த மனிதனுக்கு என்ன தைரியம்? நாமல் ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், வாழ்நாள் காலங்கள் பூராக வாழ்ந்து வருகிறோம். மரணத்தின் தருவாயில் இந்த மனுஷனுக்கு இருந்த தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு பாருங்க. அது பாராட்ட வேண்டியது ஒன்று. இன்னைக்கு அநேக இடத்துல இவைகள் இல்லை. இன்றைக்கும் ஒரு சிலருக்கு மரணத்தை குறித்து சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. சபையில் காலகாலமாக இருந்தாலும் செத்தா என்ன நடக்குமோ என்ற நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த மனிதனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா, நான் இப்பொழுதோ பான பலியாக வார்க்கப்பட்டு போகிற நாள் வந்து விட்டதே. ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல இருந்தா இயேசு கூட இதே நிலைமையிலே தான் இருந்தார். தன்னை அவர் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த நேரம், ஹல்லேலூயா, அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு தைரியம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்நாளே கர்த்தருக்கென்று எதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எவ்வளவுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு என்று சொல்லி எதுவரைக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் நேரத்துக்கும் மூலம் ஒப்பு கொடுத்தலை வைத்து தேவனிடத்துல ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த மனுஷனோ தன் வாழ்க்கையை அவன் எதிர்பார்த்திருப்பானோ எனக்கு தெரியல. இப்படி ஒரு காலம் வரும், ஆண்டவருக்கு என்று சொல்லி கொலை செய்யப்படுவேன் என்ற ஒரு நாள் வரும் சொல்லி எதிர்பார்த்திருப்பானோ எனக்கு தெரியல. அவரை குறித்து கொஞ்சம் பின்னுக்கு பார்க்கலாம். ஆனா அந்த மனிதனுடைய தைரியத்தை பாராட்ட வேண்டும் பாருங்க. கர்த்தருக்கு என்று சொல்லி நான் சாகரத்துக்கும் ரெடி, மரணத்துக்கும் ரெடி. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அவர் என்ன சொல்ற, இந்த தேகத்தை விட்டு நான் பிரியும் ஒரு நேரம் வந்து விட்டது. அடுத்த ஒரு பிரயாணம். இதுவரைக்கும் நான் இந்த பூமியில ஒரு பிரயாணத்தை செய்து வந்திருக்கிறேன், இந்த பூமியில ஒரு ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு பிரயாணம் இருக்கிறது. என்ன தெரியுமா, இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து அவரோடு இணைகிற ஒரு நேரம், அது அடுத்த ஒரு பிரயாணமாக இருக்கிற அந்த பிரயாணத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ரெடி. இந்த சரீர வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கையிலே நான் இருக்கிறதை விட என் சரீரத்தை விட்டு பிரிந்து அடுத்த வாழ்க்கை அவரோடு வாழுகிற வாழ்க்கைக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற ஒரு மன நம்பிக்கை அந்த மனிதனுடைய. கடைசியில் அவர் என்ன சொல்ல தெரியுமா, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். பின்னுக்கு வாசிக்கலாம். அப்படியானால் மரணத்தில், அதாவது நான் மறித்து தேவனோடு இணைகிறேன் என்ற அந்த நம்பிக்கையிலே தடகாத்தனமான ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்திருக்கிறார். அடுத்த ஒரு பிரயாணத்துக்குள்ளே அவர் கடந்து செல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்து இன்றைக்கு நாம் மறித்து அடுத்த பிரயாணத்துக்குள்ளே போகிறதுக்குரிய ஒரு மனத்தெளிவு நமக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்றை நான் மறித்து அடுத்த நிமிஷம் ஆண்டவரோடு நான் சேர போகிறேன் என்ற மனத்தெளிவு இந்த மனுஷனுக்கு, அதை குறித்த தெளிவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. அடுத்த பிரயாணத்துக்கு நான் ரெடியாகிவிட்டேன். தேவனோடு இணைவதற்கு நான் ரெடியாகிவிட்டேன். அவரை சந்திப்பதற்கு நான் ரெடியாகிவிட்டேன். காலகாலமாக காத்த நேரம் வந்துவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாக அவர் சொல்லுகிறார் என்னவெனில், பிரியமானவர்களே, இதில் நினைங்கள், சிறை சேதம் நடக்க போகிறது, தேகத்தை விட்டு அவன் பிரிய போகிறான். இந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், நல்ல ஒரு ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கை நான், எனக்கு மனம் சமாதானமாக இருக்கிறது, நான் இந்த தேகத்தை விட்டு புரிவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பெயர் நாம் சரீரத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இணைவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆயத்தம் என்பது வேறை, சடுதியிலே நடப்பது வேறை. இந்த மனிதன் ஆயத்தம் உள்ளவனாக இருந்தான், சடுதியிலே மரணம் நடப்பது வேறு. ஆனால் நான் ஆயத்தம், அடுத்த நிமிஷம் நான் இந்த தேகத்தை விட்டு பிரிய போகிறேன், தேவனை சந்திக்க போகிறேன், அவரண்டை நான் போக போகிறேன். அந்த ஆயத்தம் எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த சபையில இருக்கிறது? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லி சத்தத்தை போட்டு வாழுவது உண்டு. ஆனால் சரியான ஒரு நம்பிக்கையோடு தேவனை நான் சேரப்போகிறேன் என்ற ஆயத்தத்தோடு வாழுகிறது இன்னும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப சொல்லுகிறான், நல்லொரு போராட்டத்தை நான் போராடி, நல்லொரு ஓடி தையா நீ சாக போகிறாய், ஆனால் நல்லொரு ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன். அப்ப சொன்ன பவுல், நீ சாக போகிறாய், ஆனால் நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். என்ன பவுல், என்ன என்ன நடந்தது? உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரே கண்ணீர் அல்லவா? அது நீ பார்க்கிற விதம். ஆனால் என் வாழ்விலேயோ வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. தேவனுக்கு என்று வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தேன், ஊழியத்துக்கு என்று வாழ்ந்தேன், அழைப்பு கண்டு வாழ்ந்தேன், சபைக்கென்று வாழ்ந்தேன், சமுதாயத்துக்கு என்று வாழ்ந்தேன். ஆனா இப்பொழுது நான் ஆயிட்டோம் அவரை சந்திப்பதற்கு என்று சொல்லி மன தைரியம் உள்ள நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆட்டத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் என்ற மன உறுதி அந்த மனிதனுக்குள்ளே இருந்தது. பெரியமானவர்களே, எத்தனை பேருக்கு இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் இது இவ்வளவுதான், நாங்கள் முடிவு செய்ய போகிறேன், இவ்வளவுதான், இவ்வளவு இதுதான் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மனதையும் நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த மனிதன் எப்படி இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டான் என்பது இன்றைக்கும் ஆச்சரியமானவைகள். என்னவெனில், நான் நல்லொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், இதோடு என் வாழ்வு முடிகிறது, நான் தேவனோடு சேரப்போகிறேன் என்ற மன உறுதி அந்த மனிதனுக்குள்ள இருந்தது. இது நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்முடைய வாழ்நாட்கள் இன்னும் வாழுவோம் 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 என்று நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. யாரும் மரணம் வரும் என்று எதிர்பார்த்து வாழுகிறதே கிடையாது. யார் வாழுகிறார்கள் இந்த பூமியிலே? மரணம் நாளைக்கு வரும், நாளண்டைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து வாழுகிற மனிதர்கள் கிடையாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் எனில், என் ஓட்டத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன், இதோடு முடிகிறது என் வேலை. நல்லொரு நம்பிக்கை, திரகாசனம், நல்லொரு விசுவாசம், நல்லொரு ஆயத்தம் அவனுக்குள்ள இருந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுகிறான், இதோடு என்னுடைய வேலை, ஆண்டவர் எனக்கு தந்தது, எனக்கு ஒப்படைத்தது எல்லாம் இதோடு முடிந்து விடுகிறது, இதோடு முடிந்து விடுகிறது, ஓட்டத்தை முடித்தேன். அடுத்தது சொல்லுகிறார், எனக்குள்ள இருந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேனப்பா. விசுவாசம் என்பது ஒவ்வொருவராலும் காக்கப்பட வேண்டியதுண்டு. பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், இழப்புகளின் மத்தியிலே தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எங்களால் பாதுகாக்கப்பட வேண்டியதுண்டு. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கச்சிதமாக செய்து முடித்தார். ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே வந்த பாடுகள் அவருடைய விசுவாசத்தை கொண்டு போகவே இல்லை. தேவன் மீது மாத்திரமே நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய விசுவாச வாழ்விலே அடிக்கடி நம்முடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது தெரியுமா? பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் இழப்புகளும் வேண்டாதவர்களும் நம்முடைய வாழ்விலே வந்து மோதுகிற பொழுது முதலாவது தாக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசம். ஏன், எதற்கு, ஏன், எதற்கு, எதற்கு இப்படி நடக்கிறது? நான் நல்லவன் அல்லவா, ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அல்லவான்னு சொல்லி. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்தால் நலமா இருக்கும் பிரியமானவர்களே, நலமா. ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகள் நீயும் நானும் பட்டதுன்னு சொல்லிச்சுனால் எனக்கு அது அதில் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி யோபுவை குறித்து பார்க்கிற பொழுதும் அவனுக்குள்ளே இருந்த கத்தர் மீது இருந்த நம்பிக்கை வந்து இன்னும் ஒரு மனிதர்களுக்குள்ளே இருக்கும் சொன்னால் அதையும் நான் நம்ப போகிறது கிடையாது. அந்த இழப்புகள் நம்ம வாழ்வில் வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரியாது. ஒருவரை இழந்திருக்கலாம், ஒரு கொஞ்சம் சொத்துக்களை இழந்திருக்கலாம், அல்லாவிட்ட நாலு உறவுகளை இழந்திருக்கலாம், நாலு நண்பர்களை இப்படியே ஏதாவது பண்ணிட்டு போய். ஆனால் இந்த மனிதர்களுக்கு வந்த இழப்புகள் எங்கள் வாழ்வில் இல்லை. ஆனால் அந்த மனிதர்களுக்குள்ள இருந்த விசுவாசமோ பெரிது பெரிது. பெரியமானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பெரியமான தேவன் பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. எதுவும் திருடிக்கொண்டு போய்விடாத படிக்கு, எவராலும் திருடப்பட்டு போய்விடாத படிக்கு, உங்கள் விசுவாசம் தேவன் மீது பலப்படுவதாக, உங்கள் நம்பிக்கை தேவன் மீது பலப்படுவதாக. ஹல்லேலூயா. அசைக்கப்படாத ஒரு விசுவாசம், எந்த காலத்திலையும் தேவன் தான் எனக்கென்று அந்த தைரியம் நம் வாழ்வில் இருந்தால் அதுதான் நம் வாழ்வின் முடிவிலே நாம் சொல்ல போகிற வார்த்தைகளாக இருக்கும். ஆண்டவரே, நான் நன்றாய் உமக்கென்று வாழ்ந்திருக்கிறேனப்பா, நன்றாய் உமக்கென்று ஓடி இருக்கிறேன் ஆண்டவரே, நன்றாய் உமக்கென்று நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தைரியமாய் சொல்லிவிட்டு இந்த பூமியை விட்டு நாம் கடந்து செல்ல முடியும் பிரியமானவர்கள். ஆனால் விசுவாசத்தை இழந்து விட்டால், அது சேதப்படுத்தி விட்டால் நமக்கு அது ஆபத்து, அது நமக்கு ஆபத்து. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே இருந்து அவருடைய வைராக்கியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அர்ப்பணத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மரண தருவாயிலும் அவருடைய மன உறுதியை கற்றுக்கொள்ளுங்கள். மரண தருவாயிலும் அவன் சொன்ன வார்த்தைகள் ரம்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன சில வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியர் 3:1
மேலும், என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவிகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே
அந்த வசனத்தை மேல இருந்து திருப்பி வாசிங்க.
மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசித்த பொழுது எனக்கு பிடிச்சது, எழுதினதையே திருப்பி திருப்பி எழுதுவதும், எழுதினதையே திருப்பி திருப்பி பிரசங்கம் பண்ணுவதிலையும், எழுதினதையே திருப்பி திருப்பி உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலையும் எனக்கு இதுல பிரச்சனை இல்லை. அப்போ பவுல் சொல்லுகிறார், எழுதினவைகளே திரும்ப திரும்ப சொல்லுவதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. பிரசங்கம் பண்ணினதையே திருப்பி திருப்பி பிரசங்கம் பண்ணதுலையும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. விசுவாசிகளாகிய நமக்கு புதுசு புதுசா தந்தா தான் சாப்பாடுன்னு நினைக்கிறவர்களே, நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சொன்னதையே திருப்பி சொல்றேன், எனக்கு அதுல எவ்வளவு பிரச்சனையுமே கிடையாது. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அன்பாயிரு, அன்பாயிரு, அன்பாயிரு. விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. என்று திரும்ப 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 ஒரே பிரசங்கத்தை பண்ணுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்ப வாசிங்க,
உங்களுக்கு நலமாய் இருக்கும், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் எப்படி செய்யலாம்? நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கூத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த இவைகள் எதைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அந்த வசனத்தில் இல்லைங்க, இங்கதான் என்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார். நாங்கள் பார்த்த பொழுது நான் நல்ல ஒரு ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்துக்கு என்ன நல்ல ஓட்டம்? அப்படி என்னப்பா செய்த முடினேன். இங்க என்ன சொல்ற, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, இயேசுவுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையை உங்களை நான் பார்த்து கேட்கவா, கர்த்தருக்கு சொல்லி நாம் இழந்தவைகள் என்ன? சேர்த்தவைகள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சேர்த்தவைகள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் தந்தார். எனக்கு அது தவறோ தப்போ சரியோ புளியோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் சேர்த்த நீங்கள், கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் சேர்த்து கொண்ட நீங்கள், கர்த்தருடைய நாமத்தில் எதை இழந்தீர்கள்? எதை இழந்தோம்? கர்த்தருடைய நாமத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை முடிக்கிற பொழுது நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நான் இழந்தேன். மேல இருக்கிற காரியங்களை பார்க்க விரும்பல. அது விருத்த சேதத்தை குறித்து ஆவிக்குரிய பிரச்சனை அதெல்லாம் இருக்கட்டு. கர்த்தருக்கு நாம் எதை இழந்திருக்கிறோம்? பெரியமானவர்களே, தேவனுக்கு இதுவரைக்கும் எதை இழந்திருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே எதை நாம் இழந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்லயே பணக்காரன், அவன் முதல்லயே படிச்ச ஒரு மனுஷன், அவன் அந்தஸ்தன் இருந்தவன், சமுதாயத்தில் பெயர் பெற்ற ஒரு மனிதன். அவைகள் எல்லாவற்றையும் தூக்கிவிட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? இயேசுவுக்கு மாத்திரம், ஆண்டவருக்கு மாத்திரம். அவன் இழந்தவைகள் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளையோ, எனக்கு ஆதாயமாய் இருக்கிறவைகள், எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவைகள், எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் இயேசுவுக்காக இழந்தேன். எதை நாம் இழந்திருக்கிறோம் நம் வாழ்விலே சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருளாதார ரீதியிலே தான் நாம் இழக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த விதத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக ஒரு இழப்பை இழந்து நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஓடி இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், செயல்படுகிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டோண்டு விட்டேன். அவர் என்ன சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன். என்ன நல்ல ஓட்டம்? நஷ்டம் என்றெல்லாம் விட்டதுதான் என்னுடைய நல்ல ஓட்டம். கத்தருக்கண்டு, இயேசுவுக்கண்டு என்னை விட்டதுதான். தொடர்ந்து வாசிங்க.
மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உள்ள ஒன்று இருந்தது என்ன தெரியுமா? அவரை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிகிற அறிவுக்காக வேண்டி எதையும் போனாலும் பரவாயில்லை. இயேசுவை அறிய வேண்டும், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டிய அளவுக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனை நாம் அறிய வேண்டிய அளவுக்கு எதை இழந்து நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம்? எவ்வளவுக்கு இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? இயேசு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களும் சபையில இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசுவை குறித்து விவரிக்க சொன்னால் ஒன்றும் தெரியாதவர்களும் சபையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசு ஆண்டவரா, ஏன் பிதாசுதன் பரிசுத்தாவியை எங்களுக்கு விளக்குங்கன்னு சொல்லிச்சுன்னா விளக்க தெரியாதவர்களும் சபையில் தான் இருக்கிறார்கள். இயேசுவை குறித்து எவ்வளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்ன தெரியும் நமக்கு? அற்புதம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்ல போகிறீர்களோ, நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கடந்து செல்ல போகிறீர்களோ? எதை சொல்ல போகிறீர்கள்? இங்கே அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மேன்மை. எது? கிறிஸ்துவை அறிவது, இயேசுவை குறித்து அறிவது எனக்கு மேன்மை. அது எனக்கு ஆசீர்வாதம், அது எனக்கு நன்மை. இன்றைக்கு எவ்வளவுத்துக்கு நாம் கிறிஸ்துவை அறிந்து எது நமக்கு மேன்மையாக இருக்கிறது? இன்றைக்கு எது நம்முடைய வாழ்வில் மேன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நம் வாழ்வில் மேன்மையாக இருக்கிறது? எது? பணம், பட்டம், புகழ், சொத்து, உறவு, நண்பர்கள், இவைகள் அல்லாவிட்டால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு எனக்கு மேன்மை, மேலானது, முக்கியமானது, முதலானது. இயேசுவை குறித்து அறிகிற அறிவு எனக்கு மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணியிருக்கிறேன். இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு. என் படிப்பு, என் பட்டம், என் அந்தஸ்து, என் பணம், எதுக்கும் ஒன்றுமில்லை எனக்கு. அவரை அறிகிற அறிவுக்காய் எதையும் நான் இழப்பதற்கு. அந்த மனுஷன் சொல்லுகிறார், நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நல்ல ஒரு ஓட்டம். என்ன ஓட்டம்? எல்லாம் இழந்து போயிட்டேன். என் வாழ்வில் எல்லாமே நான் இழந்து போயிட்டேன். ஒன்றுமே என் வாழ்வில் இல்லை. என் வாழ்வில் ஒன்றுமே இல்லப்பா, எல்லாம் இழந்துட்டேன். ஆனா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை அறிகிற மேன்மைக்காய், அவரை அறிகிற அறிவுக்காய் நான் என்ன செய்தேன்? இவைகளை இழந்தேன். பணக்காரன், அந்தஸ்துடையவன், மேன்மை உள்ளவன், படித்தவன், பட்டதாரி, சமுதாயத்தில் பெயர் பெற்றவன் சொல்லுகிறான், அவரை அறிகிற மேன்மைக்கா வேண்டி எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனை அறிகிற அறிவுக்கா எவ்வளவித்தை நாம் இழந்திருக்கிறோம் நம் வாழ்வில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்.
தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். என்ன தகுதி தெரியுமா? அவரை போல மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிறதுக்குரிய ஒரு தகுதி. மாறும்படிக்கு நான் இப்படி ஆனேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் நல்லது. இவைகளை குறித்து பேசிட்டே இருக்கலாம் ஏராளமாக. ஆனா நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்குரிய தகுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லுகிறார், நான் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்வு இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தேவனை ஆராதிக்கிறோம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவரோடு உயிர்த்தெழுவதற்குரிய ஒரு தகுதியுள்ள ஒரு வாழ்வு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே தேவைப்பட்டுச்சு. எல்லாத்தையும் விட்டறிந்து, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து இயேசுதான் என்று சொல்லி வாழ்ந்த மனுஷனுக்கு என்ன அப்படி ஒரு தகுதி தேவைப்படுகிறதா? என்ன? நான் அவரோடு உயிர்த்தெழுவதற்குரிய ஒரு தகுதி. இன்னைக்கு நாம் மரித்தால் உயிர்த்தெழுத முடியுமா? உங்கள் நம்பிக்கையின்படி ஆக கிடவது. எல்லாரும் இந்த நம்பிக்கையில வாழுகிறோம் என்பது எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுலே இதை குறித்து பேசுகிறார், எனக்கு அந்த தகுதி தேவை. என்ன தகுதி? அவரோடு நான் உயிர்த்தெழ, அவரை போல அவரோடு நான் உயிர்த்தெழ வேண்டும். உயிர்த்தெழுதற்கு தகுதி உள்ளவன் ஆக்கு மாற முடியுமா? எங்களுடைய தகுதி என்னப்பா? எல்லாரும் நாம ஒரே வார்த்தையில சொல்லிவிடுவோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பு, அவ்வளவுதான், அவ்வளவுதான், இயேசுவோடு நீ போய் விடுவாய் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி அப்படியே சொல்லிட்டதுக்கு. ஆனா உயிர்த்தெழுவதல் என்பது இலகுவான ஒரு காரியம் கிடையாது. அதற்குரிய ஒரு ஆயத்தமும் தகுதியும் நம் வாழ்வில் தேவை. அதற்காக வேண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டார். அதற்காக வேண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
பிரியமானவர்களே, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க, அடைந்தாயிற்று நான் கட்டு விட்டேன், தெரிந்து விட்டேன் என்று சொல்லி, முட்டினவன் தேர்ந்தவன் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கையாக இருந்தார். நன்றி விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாம் கற்றுக்கொண்டேன், எல்லாம் தெரிந்து விட்டேன் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றினும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இந்த ஆவி இருந்தது ஆச்சரியத்துக்குரியதுதான். நல்லொரு ஊழியக்காரன், நல்லொரு மனுஷன், கத்தரை குறித்து கத்திருக்கா வேண்டி பாடுபட்ட ஒரு மனுஷன், போஸ்தல நடவடிக்கையில இருந்து அங்காலே சபைகளுக்கு பெரிய ஒரு ஆயுதம், அதை மறக்கவே முடியாதல்லவா. அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை, எல்லாவற்றிலையும் நான் தேறி விட்டேன் என்று சொல்லியும் நான் நினைக்கவில்லை. அவரை நான் தொடர்கிறேன், அவரை நான் நோக்குகிறேன், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரை அடைய, அவரண்டை போக. வாசித்து முடிங்க சிஸ்டர், 12 திருப்பி வாசி.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய்
தொடர்கிறேன், விருப்பமாக நான் தொடர்கிறேன். எதை? அவரை சந்திக்க. எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அவரை நோக்கி செல்வதற்கு. எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அதை நான் ஆசையாக தொடர்கிறேன். எல்லாத்தையும் இழந்து விட்டு சொல்லுகிறார். உனக்கு நீங்க பார்த்த வசனங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் இழப்பு தான், எல்லாம் இழந்து போய்விட்டது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் ஆசையாக தொடருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இழப்புகளையும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆசையாக தொடருகிற மனம் இருக்க வேண்டும். எல்லா இழப்புகளையும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆசையாக அவரை தொடர, ஆசையாக அவரை பின்தொடர அந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கஷ்டம் தான். எல்லாம் இருந்தால்தான் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொல்லி சொன்னால் அது கஷ்டம். ஆனா எல்லாவற்றையும் இழந்து, இப்ப நீங்க யோபுவை நினைங்க, இப்ப நீங்க யோபு என்ற பக்தனை நினைங்க, எல்லாம் இழந்தும் அவரை பின்தொடர்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே ஆவி உள்ளவன். எல்லாம் எனக்கு ஒன்று இல்லை என்று சொன்ன எண்ணுமே வேணும், ஆனா ஆசையாய் நான் அவரை தொடருகிறேன். இந்த மனிதன் தான் சொல்லுகிறான், நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறேன். நல்ல ஒரு என்னப்பா, நல்ல ஒன்றுமே இல்லையே உன்னிடத்துல, கழுத்து போக போகிறது, சரீரத்திலிருந்து உன் உயிர் போக போகிறது. என்ன சொல்லுகிறாய்? ஆசையாய் நான் தொடருகிறேன். ஹலலுயா. இவைகளை குறித்து கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வருவதும், ஆராதனை செய்வதும், வசனத்தை கேட்டுவிட்டு போவதும், இதே இந்த நாலு வாசனத்தை எடுத்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதும், இதுதான் உங்கள் வாழ்க்கையா? காலகாலமாக இதுதான் வாழ்க்கையா? அங்கே ஒரு மனுஷன் கழுத்தை கொடுத்துட்டு நிற்கிறான், சாவரத்துக்கு ரெடி, ஆனா நான் தேவனை சந்திக்க போகிறேன். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி.
பிரியமானவர்களே, எப்பொழுதும் இந்த ஆவி உள்ளவர்களாக இருங்க. ஏசாயாவை நினைக்கிறேன், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறேன். அது ஒன்று. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நடந்தவைகளை நான் நினைக்கவில்லை, என் பாடுகள், என் கஷ்டங்கள், என் துன்பங்கள், என் துயரங்கள், என் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் நினைக்கவில்லை, நன்னுடையும் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வில் இருந்து எடுக்க வேண்டிய சில காரியங்களை எடுத்து செல்லுங்க, லவ்டால் வாசியுங்கள் போய் நன்றாக. ஹல்லேலூயா. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இல்லை, இது புதிய ஏற்பாடு. என்ன சொல்லுகிறேன்? நடந்தவைகளை விட்டு புதிதாக முன்னானவைகளை பார், முன்னுக்கு பார். எப்படி தேவனோடு நடக்க முடியும்? எப்படி தேவனுக்காக பிரயாசம் பண்ண முடியும்? எப்படி தேவனோடு நடக்க முடியும்? எப்படி தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்க முடியும் என்பதை சிந்தி செயல்படு. அது உன் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 15 வசனத்தை திரும்பி வாசிங்க.
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிற அந்த சிந்தை நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். வேறு சிந்தை இருந்தா அதை தேவன் மாற்றுவாராக. உங்கள் சிந்தை என்ன? உங்கள் நோக்கங்கள் என்ன? உங்கள் சிந்தைகள் என்னப்பா? உங்கள் நோக்கங்கள் என்னவாகி இருக்கிறது? மாற்றுவாராக. யாரு? அதை தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிற அந்த சிந்தை சபைக்குள்ளே நிறைவதாக. மாறான சிந்தைகள் தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. வளர்ந்தவர்களை குறித்து அவர் பேசுகிறார். எங்க அந்த வசனம் சகோதரரே? அதை பிடித்துக் கொண்டு எங்க ஆகியால் நம்ம தேர்ந்தவர்கள். 15 வசனம், ஆகியால் நம்ம தேர்ந்தவர்களாகி யாவரும் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேர் இருக்கிறீர்களா? வளர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டாண்டு காலமாய் சபையிலே தங்கி இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள ஒன்று அழைத்த அழைப்பின் பரம அழைப்பின் பந்தய பொருளை தேடுவது, நாடுவது, அதை பின்தொடர்வதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு மாறான நோக்கங்களை கர்த்தர் மாற்றுவாராக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். நம்முடைய சிந்தை எது? என்ன இருக்கிறது? என்ன நிறைந்திருக்கிறது? எதை நோக்குகிறீர்கள்? எதற்காய் பிரயாசப்படுகிறீர்கள்? எதற்காய் ஓடுகிறீர்கள்? எது உங்கள் சிந்தனையிலே நிறைந்திருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஒரு சிந்தனையும் வீட்டில் ஒரு சிந்தனையுமா இருக்காதிருங்க. சபையில் ஒரு நோக்கமும் வீட்டில் இன்னும் ஒரு நோக்கமுமா இருக்காதிருங்க. உங்கள் நோக்கங்கள் என்ன? கர்த்தர் அதை மாற்றுவாராக. இயேசு அதை மாற்றுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன். அவருடைய சிந்தனை முழுவதும் என்னவாக இருந்தது தெரியுமா? அந்த பந்தய பொருளுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்புக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஓடுகிறேன். நம்முடைய ஓட்டம் இன்னைக்கு எதற்காக இருக்கிறது? எது முன்னுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? நம்முடைய வாழ்விலே எது குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்கள்? எது குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்விலே எதை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்விலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறீர்கள்? உங்கள் சிந்தனை என்ன? உங்கள் நோக்கங்கள் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கம் ஒன்றே உண்டு, அதை நான் தொடர வேண்டும். அவரை மாத்திரம் நான் தொடர வேண்டும். அவரை நான் பின்பற்றணும். தேர்ந்தவர்கள் வேறு சிந்தையில் இருக்கக்கூடாது. வளர்ந்தவர்கள் வேறு சிந்தையில இருக்கக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நம்ம சிந்தைகளை நம்ம உள்ளத்தில் வைத்து நம்ம சிந்தனையில வைத்து போட்டு புரட்டி எடுக்காதீங்க. அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. இந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. சீக்கிரத்திலே ஒரு சில காரியங்களை வாசிக்கலாம். என்ன திருப்பி கொள்ள 2 Corinthians 11:22 வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க. நான் வசனம் மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 11:22 வாசிங்க. இது ஒரு அருமையான ஒரு பகுதி வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 x 40 5 times அடிபட்டேன். 3 times மிலார்களால் அடிபட்டேன். 1 times கல்லறி உண்டேன். 3 times கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 rapagal முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 6 times வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
பிரியமானவர்களே, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நினைச்சுனா, நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். என்ன நல்ல ஓட்டம்? என்ன நல்ல ஓட்டம் ஓடி முடித்தாய் அப்போஸ்தலனாகிய பவுல்? ஒரே பாடு, ஒரே கஷ்டம், ஒரே துன்பம், ஒரே துயரம், சாப்பாடு இல்ல, நிர்வாணம், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமைகள், இப்படியே மாறி 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 அடுக்கி கொண்டு போகிறார். கடைசியில வந்து என்ன சொல்லுகிறான்னா, இவ்வளவு நடந்தும், நான் அப்போஸ்தலனாகிய அவர் சொன்னதை குறித்து பேசல, இவ்வளவு நடந்தும் அவர் என்ன தெரியுமா, இதை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கொஞ்சம் சிந்திங்க பாக்கலாம். இவைகள் இவ்வளவும் என் வாழ்விலே நடந்திருக்கிறது. ஆனா என் நோக்கம் எல்லாம் எங்க இருக்கு? என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? சபைகளை குறித்த பாரம் எனக்கு அது கவலையை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம் வாழ்வில் இதுவரைக்கும் அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருவதுண்டு. அப்பப்போ குடும்பங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்திலே நம் வாழ்வில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கும். நாங்கள் மறைக்கும் வரைக்கும் பிரச்சனை என்பது நம் வாழ்வில் இருக்கத்தான் போகிறது. அதை மறைக்க முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது. ஆனா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் சபையை குறித்த பாரம் ஒன்று அவனை நெருக்கினதாம். பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த ஆவி இந்த சபையில இருக்கிற உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது? சபையை குறித்த பாரமும் சபையை குறித்த கவலையும் உங்களை நெருக்குகிறதாக இருக்க வேண்டும். வழங்குறதா? வழங்குறதா? இந்த மனுஷனுக்குள்ள இருந்தது அது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இது இருந்தது. ஆனா முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரே உபத்திரவம், இழப்பு தான். நம்பினவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு சபையின் பாரம் தான் முக்கியமாக தெரிஞ்சது. இந்த மனுஷன் தான் வந்து சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன். என்னையா நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம்னு சொல்றாய். முழுத்திலும் இழப்பு, ஜெயிலு, சோதனை, கப்பல் சேதம், அடி, ஏமாற்றம், சாப்பாடு இல்ல, நிர்வாணம். ஆனா முடிவில் என்ன சொல்லுகிறார்? நல்ல ஓட்டம் ஓடி இருக்கேன், நல்ல ஓட்டம் ஓடி இருக்கேன், மனரம்யமாக இருக்கிறது, சந்தோஷம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக போகிறேன், எனக்கு சந்தோஷம், நான் வாழ்வில்லேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த நிலைமையிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ரத்தத்தான் நான் இழந்தாலும் கர்த்தருடைய சபையை குறித்த பாரம் என்னை நெருக்குகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களை குறித்த பாரம் நெருக்குகிறது ஒன்று. உங்கள் காரியங்களாக உங்கள் உங்கள் இருதயத்திலே பாரங்களும் கவலைகளும் சேர்ந்து உங்களை நெருக்குகிறது இன்னும் ஒன்று. ஆனால் சபையை குறித்த பாரம் ஒரு மனிதனை நெருக்குகிறதுன்னு சொல்லிச்சுனால், அவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நோக்கி ஓடுகிற ஒரு மனுஷனாய் இருப்பான் என்பதே சத்தியபூர்வமானது. ஆனால் நமக்கு சபையை குறித்து ஒரு பாரம் அது நெருக்குவது என்பது இலகுவானதொண்டல்ல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதை குறித்த பாரம் என்னை நெருக்குகிறது. எதை குறித்து? சபையை குறித்த பாரம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்காத ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கவில்லை. எனக்கு ரொம்ப கொஞ்சம் யோசனைக்குரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த கள்ள சகோதரர்கள்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று வருகிறது. அதை குறித்து நான் யோசித்ததுண்டு. அது எப்படி அது இந்த கள்ள சகோதரர்கள்னு சொல்லி எப்படி எழுதுவார்னு சொல்லி நான் யோசித்ததுண்டு. வாசித்து இது இன்னைக்கு மாத்திரமல்ல, இதை வாசிக்கிற பொழுதெல்லாம் நான் யோசிப்பதுண்டு. அது எப்படி உலகத்தார் இருக்கிறவர்களும் விடுங்கள், ஆனால் சகோதரர்களுக்குள்ளே கள்ள சகோதரர்கள்னு சொல்லி வசனம் பாவிக்கப்பட்டது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு அது சிந்திக்க முடியாததுண்டு. அது எப்படி? கள்ள சகோதரர் என்பது ஒரு சரியான ஒரு வார்த்தையே கிடையாது. சகோதரர்கள் என்பது உண்டு இல்லையா? ஆனா கள்ள சகோதரர் என்ற வார்த்தை எனக்கு ஒரு சஞ்சரத்தை உருவாக்குகிறது போல இருக்கும் ஒவ்வொரு முறையும் இதை பார்க்கிற பொழுது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நினைக்கிற, அவர் நம்பினவர்கள். ஏனெனில் தீமோத்தேயுவில் நாங்கள் பார்க்கிற பொழுது அவரோடு சேர்ந்திருந்தவங்க ஒரு சிலர் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, அதை வாசிச்சேன் இல்லையா. ஒருத்தன் பணத்தை நம்பி போயிட்டான், ஒருத்தன் இன்னொரு பக்கத்தால போயிட்டான். அவன் அவன் நம்பி இருந்தவங்க அந்த ரீதியிலயோ தெரியல, அல்லாவிட்டால் வேற ஒரு அவன் நம்பினவங்க அவங்களோட இல்ல, போயிட்டாங்க. மரண தருவாயிலேயும் அவரோட நின்றவங்க எல்லாம் இல்லை. ஆகையினால நான் என்ன சொல்லுகிறேன், இந்த சபையை குறித்து உண்டாகியிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது, நெருக்குகிறது, நெருக்குகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையை குறித்து, இந்த சபையை குறித்து உங்களுக்கு சபையை குறித்த பாரம் நெருக்குகிற ஒரு சூழ்நிலை இருந்ததுண்டா? நான் கேட்கிற கேள்வி சரியா இருக்கா? உங்களுக்கு இந்த சபையை குறித்த ஒரு பாரம், ஆண்டவரே இது முடிய சபையவா, ஆண்டவரே இது கர்த்தருடைய சபை, ஆண்டவரே என்று அந்த நெருக்கம், அந்த பாரம் நமக்கு நம் வாழ்வில் இருந்ததுண்டா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லா சபையை குறித்த பாரமும் இருந்தது. தந்தை நான் கேட்கறது உன் சபையை குறித்து, அந்த பாரத்தை குறித்து முதல்ல சொல்லு, அதுக்கு பிறகு அடுத்த சபைக்குள்ளே போவோம். இந்த சபையை குறித்த ஒரு பாரம், ஆண்டவரே இது முடிய சபை அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற பொழுது நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடினேன், எனக்கு அது ரம்யமாக இருக்கிறது, எனக்கு அது சமாதானமாக இருக்கிறது, எனக்கு இது போதுமானதாக இருக்கிறது என்ற ஒரு சமாதானத்தோடு எனக்கு கணக்க வசனம் இருக்கிறது பார்க்க முடியாது. எனக்கு பார்க்க ரொம்ப விருப்பம். ரெண்டு குழந்தைய ஆறு ஒன்றுல இருந்து மூன்று வரையும் சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, டைம் ஓடுகிறது, நான் முடிச்சிடுறேன். யா சீக்கிரமா வாசிங்க, என்ன ரொம்ப பிடிச்ச வசனங்கள் அது, என்றாலும் பரவாயில்லை. ரெண்டு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை சீக்கிரம்.
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணியனால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்.
பிரியமானவர்களே, ஊழியம் என்பது ஒன்று, ஊழியக்காரர் என்பது ரெண்டு. ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் சொல்லி விளங்க பண்ணுவது மூன்று விளங்குறதா, ஊழியம் ஒன்று, ஊழியக்காரர்கள் என்னும் ஒன்று, ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லி விளங்க பண்ணுவது என்பது இன்னும் ஒன்று. ஆனா இங்க என்ன சொல்லுகிறான், நாங்கள் எவ்விதத்தில் ஆகிலும் எங்களை தேவ ஊழியர்களுக்கு ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம், எங்களை நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை, நான் தேவனுடைய மனுஷன் மனுஷி என்பதை விளங்க பண்ணுவதற்கு பிரயாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் குட்டப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டு பண்ணாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். இடரல்கள் உண்டு பண்ணாதிருங்கள். இடர்கள் உண்டு பண்ணுகிற யாரால் வருகிறதோ அவர்களுக்கு தான் கஷ்டம். விளங்கிச்சுதா? இன்னைக்கு காலமே அங்கே கேளு, சாரி கூப்பிட்டாலும் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். போன முறை நான் இங்கே கொடுத்தனுடைய பிற்பகுதி அது. ஆண்டவர் எதையும் மறப்பதில்லை. யாரும் நாம் யோசிக்க கூடாது, இன்றைக்கு நல்லா இருக்கிறபடினாலே எல்லாம் சரி என்று நாம் சிந்திப்பதுண்டு, ஆசீர்வாதம் நம் வாழ்வில் இருப்பதனாலே அதுக்கும் சரி என்று நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் காத்திருந்து நியாயம் விசாரிக்கிறவர், நல்லா வெயிட் பண்ணுவார். அவரை மாதிரி பொறுமையானவரால் காண முடியாது, நல்லா வெயிட் பண்ணுவார். அதனாலே நாம் இடர்கள் உண்டு பண்ணாத படிக்கு எவரால் அது உருவாக்கப்படுகிறதோ அவர்களுக்கு நல்லதல்ல. சபையில தேவனுடைய மனவாட்டியில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதோ இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். நீ தேவனுடைய மனுஷியா? நீ தேவனுடைய மனுஷியா? நீ தேவ மனுஷனா? அதை விளங்க பண்ணு. விளங்க, நான் இன்னைக்கு வந்து நான் தேவ ஊழியக்காரன் சொல்லிட்டு போறதுல ஒன்றுமே இல்லப்பா. நான் வந்து சொல்லிட்டு போல உங்களுக்கு இல்ல, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன்ப்பான்ட்டு போ, அவ்வளவுதான். ஆனா நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் விளங்க பண்ண வேண்டும். ஒரு மனுஷி என்பதை நான் தெரிவிக்க வேண்டும், அதுக்கு பிரயாசப்பட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இவைகள் இருந்தது, இந்த ஆவி இருந்தது, இந்த நோக்கங்கள் இருந்தது, இந்த சிந்தனைகள் இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கடைசி நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறேன். இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியுமா, நம்முடைய பிரயாசம் நல்லா இருக்கிறது, ஓட்டம் நல்லா இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமர்களாக ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உத்தமர்களாக ஊழியத்தை செய்யுங்கள், உண்மையுள்ளவர்களாக ஊழியத்தை செய்யுங்கள், உத்தமர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த ஒரு சில துளிகள் நம் வாழ்விலே இருந்தால் நலமாக இருக்கும் கடைசி நாட்களிலே. ஹல்லேலூயா. அவன் மரண தருவாயில கூட நல்ல ஒரு ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதே நேரத்திலே அவனுடைய பிலிப்பியர்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அநேக காரியத்தை நாங்கள் பாட்டும் அல்லவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம் உள்ளத்திலே நிறைந்திருந்தால், நம் வாழ்விலே நிறைந்திருந்தால் அது எங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த நல்ல ஆவி, அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல தோட்டங்கள், நல்ல நோக்கங்கள் சபைக்கு நிறைந்திருப்பதாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிவதற்கு, இயேசுவை அறிவதற்கு எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் விட்டேன், எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன். தேவனை அறிகிற அறிவுக்காய் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் விட்டானா? எல்லாம் போகுது, எல்லாம் இழந்து விட்டேன், ஒன்றும் வேணாம். பின்னானவைகளை மறந்து பொன்னானவைகளை நான் நாடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்தவைகளையே சிந்திக்கவில்லை, கவலைகள், கண்ணீர்கள், இழப்புகள் அவைகளை சிந்திக்கவில்லை, நோக்கவில்லை. ஆனா எல்லாவற்றையும் மறந்து முன்பாக தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, அவரை பின்தொடர, அவரோடு வாழ, அந்த அழைப்பை நோக்கி, அந்த பந்தை பொருளை நோக்கி, இயேசுவை நோக்கி அந்த ஓட்டம் இருந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, நாமோ அநேக தடவைகளில் விசுவாசத்தை உடைத்து விடுகிறோம், அநேக தடவைகளில் விசுவாசம் உடைக்கப்பட்டு போய்விடுகிறது. நம்பிக்கை இல்லாத தன்மைகள், சூழ்நிலைகள் நெருக்குகிற பொழுது நம்பிக்கை இல்லாத தன்மைகள் நம்மளை தொடர விடாமல் பண்ணுகிறதே, தேவனை நோக்க விடாமல் பண்ணுகிறதே, ஆண்டவருக்கு என்று பிரயாசம் பண்ண முடியாமல் பண்ணுகிறதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக ஒரு கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய பிரச்சனத்தை உணர்கிற யாவருக்கும் அந்த கிரீடத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, 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 எல்லாவற்றையும் குப்பெண்டு விட்டு ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவானாய் உங்களோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஆண்டவரே நான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அதுக்கு பாத்திரவானாக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். அவர் வருகிற பொழுது அல்லாவிட்டால் மறித்த பின்பு அவர் வருகிற பொழுது நாம் உயிர்த்தெழுதக்கன விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். பெரியமானவர்களே, எல்லாரும் நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடுகிறோம், இன்றைக்கு செத்தா நாங்கள் பரலோகம் போய்விடுவோம், இன்றைக்கு செத்தா நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம், எல்லாரும் இலகுவாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதற்கென்ற ஒரு ஆயத்தம் வேண்டும், அதற்கென்ற ஒரு ஆயத்தம் வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலே தன்னை ஆயத்தப்படுத்தினார். அப்படியானால் நீயும் நானும், நீயும் நானும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல ஓட்டத்தை ஓடுங்கப்பா, உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமத்தில் தீங்கு அனுபவிங்க, சோதனைகளை சகித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல உங்களை தேவ பிள்ளையாக நிரூபிங்க. அன்னவரே, நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லியும், தேவ ஊழியர்கள் என்று சொல்லியும் கர்த்தாவே சபைகளை இடர்களை உண்டு பண்ணாத படி காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. அன்னவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவி சபையில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக, அந்த நோக்கங்களும் அந்த சிந்தனைகளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் முக்கியம் என்பதை நினைத்து அவர்களோட அவர்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.